நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். செய்தி அளிப்பவர் சகோதரர் எமில் ஜெபசிங்.
ராகம புத்தகம் 27 அதிகாரத்தை சிந்திக்க இருக்கின்றோம். 1 முதல் 26 அதிகாரங்களில் செய்ய வேண்டியவைகள் எவைகள் என்றும் செய்ய வேண்டாதவைகள் எவைகள் என்றும் மிகவும் தெளிவாக கூறப்பட்டன. ஆனால் 27 அதிகாரத்தில் செய் என்றோ செய்யாதே என்றோ கர்த்தர் எதுவும் சொல்லவே இல்லை. ஜனங்களோ வலிய பல செயல்களை கர்த்தருக்காக செய்வதை 27 அதிகாரம் எடுத்து காட்டுகின்றது. செய் என்று சொல்லாமல் பல செயல்கள் இடம்பெறுகின்றது. கொடு என்று கேட்காமல் ஏராளம் கொடுக்கப்படுகின்றது. அதற்கு பெயர் பொருத்தனை என்பதாகும். 27 அதிகாரத்தில் கர்த்தருக்கு பொருத்தனைகள் ஏறெடுக்கப்படுகின்றன. பொருத்தனை என்பது வலிய செய்யப்படும் செயலாகும். கர்த்தருக்கு பிரியமானவைகளையே செய்வேன் என்பதும் கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை விட்டு விடுவேன் என்பதும் மனிதர் வலிய செய்யும் செயல்களே ஆகும். 27 அதிகாரத்தில் மொத்தம் 34 வசனங்கள் உண்டு. 1வது வசனம் அதிகாரத்தின் முகவுரையாக அமைகின்றது. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி என்று வசனம் துவங்குகின்றது. 2 முதல் 24 வசனங்களில் ஜனங்கள் பொருத்தனை செய்யும் பொழுது பொருத்தனை செய்யக்கூடியது எவைகள் என்பது விவரித்து கூறப்படுகின்றது. 25 வசனத்தில் கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றிற்கு உபயோகப்படுத்தப்பட வேண்டிய பணத்தின் விவரத்தை பற்றி கூறப்படுகின்றது. எவ்வித பொருத்தனைக்கும் உட்படாதவைகள் எவைகள் என்பதை பற்றி 26 முதல் 33 வசனங்களில் கூறப்படுகின்றது. 34 வசனம் ஓர் முடிவுரையாக இடம்பெறுகின்றது. 2 முதல் 9 வசனங்களில் ஜனங்கள் தங்களை கர்த்தருக்கு என்று பொருத்தனை செய்து கொள்ளலாம் என்று கூறப்படுகின்றது. அந்நாட்களில் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு லேவி கோத்திரத்தார் மட்டுமே தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளலாம். ஆயினும் மற்ற கோத்திரங்களில் இருந்தும் தங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று அவ்விதம் பொருத்தனை செய்துவிட்டு அவர்கள் தங்களை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டது. அவ்விதம் திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு, அதாவது தங்களை மீட்டுக் கொள்வதற்கு, அவர்கள் ஒரு விலைக்கிரயம் செலுத்த வேண்டும் என்று இந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பிடப்பட்டுள்ள தொகை என்ன என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மதிப்பின்படி அவர்கள் கர்த்தருக்கு உரியவர்கள் என்று இரண்டாவது வசனம் கூறுகின்றது. மனிதரின் வயதை பொறுத்தும் ஆண் பெண் என்பதை பொறுத்தும் மதிப்பீடு கணிக்கப்படுகின்றது. 20 முதல் 60 வயது உள்ள ஆண்கள் கர்த்தருக்கு என்று பொருத்தனை செய்துவிட்டு தங்களை திரும்ப பெற்றுக்கொள்ள முற்படும் பொழுது அதிக விலைக்கிரயம் கொடுக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. உடல் பலன், வேலைத்திறன் ஆகியவற்றை நடுவாக வைத்து மதிப்பீடு குறிப்பிடப்படுகின்றது. கர்த்தருக்கு உரியவர்கள் என்று இரண்டாவது வசனம் கூறுகின்றது. அதன் பொருள் கர்த்தருக்கு அடிமைகளாக தங்களை அர்ப்பணிக்கின்றவர்கள், ஆலய வாசலை விட்டு பிரிவதற்கே மனமில்லாதவர்கள், கர்த்தருக்கு சேவை செய்வதில் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் கொடுக்க முன்வருகின்றவர்கள் என்பது ஆகும். அவ்விதமாக தங்களை அர்ப்பணிக்க பெரியவர்கள், வாலிபர்கள், பெண்கள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளதை 3 முதல் 7 வசனங்கள் தெரிவிக்கின்றது. மேலும் செல்வந்தர்கள் ஏழைகள் என்று பார்க்கப்படாமல் அனைவரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு முன் வரலாம் என்பதை 8வது வசனத்தில் இருந்து அறிந்து கொள்கின்றோம். 9 முதல் 13 வசனங்களில் மிருக ஜீவன்கள் கர்த்தருக்கென்று பொருத்தனை செய்யப்படுவதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு ஏராளமான மிருக ஜீவன்கள் தேவைப்பட்டது. எனவே கர்த்தரிடம் நன்மை பெறுவதற்கு மிருக ஜீவன்களை பொருத்தனையாக செய்தார்கள். கர்த்தர் அவர்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி கொடுத்துவிட்டால் இருப்பதில் மிக நல்ல மிருக ஜீவனை கர்த்தருக்கு கொடுப்போம் என்று நேர்ந்து கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேண்டிக் கொண்டபடி நடந்த பின்னர் அந்த நல்ல மிருகத்தை இழக்க விரும்பாமல் சற்று தரக்குறைவானதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று முன் வருவார்கள். அப்படி செய்கின்றவர்களை கர்த்தர் அறிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் ஏற்கனவே நேர்ந்து கொண்ட நல்ல மிருகமும் பின்னர் மனதை மாற்றிக்கொண்டு வரப்பட்ட தரக்குறைவான மிருகமும் ஆக இரண்டும் சேர்ந்து கர்த்தருடையதாக ஆசாரியனால் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று 10வது வசனம் தெரிவிக்கின்றது. அத்துடன் அவர்கள் பெற்ற நன்மையும் நீடிப்பது இல்லை. மனிதன் ஜீவனுள்ள தேவனை ஏய்க்க முடியாது என்பதை இதில் இருந்து அறிந்து கொள்கின்றோம். பொருத்தனை செய்த பின்னர் யோசிக்கின்றவர்கள் இருமனம் உடையவர்கள், நிலையற்றவர்கள், கர்த்தரிடம் எதுவும் பெற முடியாதவர்கள். கர்த்தருக்கு என்று பொருத்தனை செய்யப்பட்ட மிருகத்தினை திரும்பவும் பெற்றுக்கொள்ள விருப்பம் வரும் என்றால் ஆசாரியனை அவர்கள் அணுகலாம். ஆசாரியன் கூறும் விலைக்கிரயத்தை செலுத்தி அவர்கள் தாங்கள் கர்த்தருக்கு என்று படைத்ததை திரும்பவும் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டு என்பதை 11 முதல் 13 வசனங்கள் கூறுகின்றன. 14, 15 ஆகிய வசனங்களில் தனது வீட்டை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொள்கின்றவர்களை நாம் பார்க்கிறோம். வீட்டில் கர்த்தருக்கு பிரியமில்லாத அனைத்தையும் அகற்றிவிட்டு வீடு கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று பிரதிஷ்டை செய்யப்படுகின்றது. கபடு செய்கிறவன் என் வீட்டிற்குள் இருப்பது இல்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிற்பது இல்லை என்று 101வது சங்கீதம் 7வது வசனம் வீட்டை பற்றி கூறுகின்றது. நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்பது யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனத்தில் வருகின்றது. வீட்டை மட்டுமல்ல தனது வயலையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று பொருத்தனை செய்து கொள்வதை 15 முதல் 25 வசனங்களில் பார்க்கிறோம். வீடு பரிசுத்தமாகும் பொழுது வீட்டை சார்ந்த அனைத்தும் பரிசுத்தமாக மாறுகின்றது. வீட்டின் ஒரே ஒரு நபர் செய்யும் பொருத்தனையாக மட்டுமல்ல, வீட்டில் உள்ள அனைவரும் ஏகமாக செய்யும் பொருத்தனையாக மாறுகின்றது. நேர்ந்து கொள்ளப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தருக்காக பரிசுத்தமாயிருக்கும் என்று 28வது வசனம் முற்று பெறுகின்றது. கர்த்தருக்காக பரிசுத்தம் என்பதின் எபிரேய சொல் ஷரம் என்பது ஆகும். ஷரம் என்பதின் பொருள் ஈவு இரக்கம் இல்லாமல் எதையும் அழித்து விடுதல் என்பதாகும். பரிசுத்தம் இல்லாத அனைத்தையும் ஈவு இரக்கம் இல்லாமல் அழித்து விடுதல் என்பதே ஷரம் என்பதாகும். கர்த்தருக்கென்று பரிசுத்தம் என்பது லேவியராகமும் 27வது அதிகாரம் 1 முதல் 25 வசனங்களில் கொடுக்கப்பட்டது. அதில் இருந்து அவர்கள் பொருத்தனை செய்யலாம், செய்த பொருத்தனைகளை விலை கொடுத்து திரும்பவும் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் 26 முதல் 33 வசனங்களில் கூறப்பட்டுள்ள மூன்றும் கர்த்தருக்கென்று பரிசுத்தம் என்பதல்ல, கர்த்தருக்காக பரிசுத்தம் என்பதாகும். கர்த்தருக்கு என்று பரிசுத்தம் என்பது வேறே, கர்த்தருக்காக பரிசுத்தம் என்பது வேறே. கர்த்தருக்காக பரிசுத்தம் என்பதில் மனிதனுக்கு எவ்வித உரிமையும் இல்லை. கர்த்தருக்கு என்று பரிசுத்தம் என்பதில் மனிதனுக்கு உரிமை உண்டு. அதிலிருந்து அவன் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளலாம். ஆனால் 26 முதல் 33 வசனங்களில் கர்த்தருக்காக பரிசுத்தம் என்று 3 கூறப்படுகின்றது. அதில் தவறும் பொழுது செரம் என்பது ஈவு இரக்கமின்றி தவறியவர்களை அழித்து விடுகின்றது. கர்த்தாதி கர்த்தர் மீது விசுவாசம் வைக்கும் மீட்கப்பட்ட அனைத்து ஜனங்களும் கர்த்தருக்கென்று பரிசுத்தம் என்பதல்ல, கர்த்தருக்காக பரிசுத்தம் என்று அறிந்து கொள்கிறோம். மனித சரீரங்கள் கர்த்தருக்கென்று உரியவைகள் அல்ல, கர்த்தருக்காக உரியவைகள் என்று கூறப்படுகின்றது. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று உபாகமும் 7வது அதிகாரம் 6வது வசனம் கூறுகின்றது. எனவே கர்த்தருக்காக பரிசுத்தம் என்பதில் முதலாவது வருவது மனித சரீரங்களே, இரண்டாவது தசம பாகம் என்பதாகும். கர்த்தருக்கு பொருத்தனை செய்கிறவன் தசம பாகத்தில் இருந்து பொருத்தனை செய்ய முடியாது. காரணம், தசம பாகம் என்பது ஏற்கனவே கர்த்தருக்காக பரிசுத்தம் செய்யப்பட்டு பிரத்யேகப்படுத்தி வைக்கப்பட்டாயிற்று. லேவியராகம புத்தகம் 27வது அதிகாரம் கர்த்தருக்கு என்று பரிசுத்தம், கர்த்தருக்காக பரிசுத்தம் என்று இரண்டையும் முன்வைக்கின்றது. கர்த்தருக்கு என்று பரிசுத்தம் என்பவைகளில் பொருத்தனைகள் இடம்பெறுகின்றன. கர்த்தருக்காக பரிசுத்தம் என்பவை ஏற்கனவே கர்த்தருக்கு சொந்தமாகிவிட்டது. அதிலிருந்து பொருத்தனைகள் எதுவும் செய்யவே முடியாது என்பதையே இந்த வசனங்கள் விளக்கி காட்டுகின்றன. லேவியராகமும் 27வது அதிகாரத்தின் கடைசி வசனம், இஸ்ரவேல் புத்திரரிடம் சொல்லும்படி கர்த்தர் மோசேயிடம் கூறியவை அனைத்தும் முற்று பெறுவதை நாம் காண்கிறோம். இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலையிலே மோசேக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே என்று லேவியராகமும் நிறைவு பெறுகின்றது. யாத்திராகம புத்தகம் 20வது அதிகாரத்தில் துவங்கிய உரை லேவியராகம புத்தகம் 27வது அதிகாரத்தில் முற்று பெறுகின்றது. கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் என்று கூறியது. அவரை விரும்புகிறவர்கள் கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்படுவார்கள் என்றும் கூறியது. கர்த்தர் அன்பு நிறைந்தவர் என்று கூறியது. அவரை அணுகுகின்றவர்களும் தேவ அன்பினால் நிரப்பப்படுவார்கள் என்றும் கூறியது. அந்த இரண்டும் இடம்பெறும் பொழுது மனிதன் மூலமாக கர்த்தரின் வல்லமை வெளிப்படுகின்றது. இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்யான சுயாதீனம், உம்மிடத்தில் எங்கள் வாழ்க்கையை சமர்ப்பிப்பதே வல்லமையின் இரகசியம் என்று அறிந்து இந்த வேளையிலே எங்கள் ஆவி, எங்கள் ஆத்மா, எங்கள் சரீரம், எங்கள் குடும்பம் அனைத்தையும் கர்த்தருக்காக சமர்ப்பிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களுடைய ஜீவகால பரியந்தம் நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடரட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
ஜீவகாலம் முழுதும் தேவ பணி
ஆதியாகம விளக்க உரையின் முதலாம் பாகம், ஆதியாகம விளக்க உரையின் இரண்டாம் பாகம் அச்சு வடிவில் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எங்களுக்கு எழுதி பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஏசாயா 29:14.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.